بسم الله الرحمن الرحيم.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله، أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய சாந்தியையும் சமாதானத்தையும் முதலில் உங்களுக்கு பிரார்த்தித்துக் கொண்டவனாக, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுனுடைய பேரருளால் நமது இந்த தொடரான வகுப்பிலே நாம் சென்ற வாரம் இறுதியாக பார்த்த பெரும்பாவத்தை பொறுத்தவரையில், அல் முஹல்லில் வல் முஹல்லல் லஹு என்ற அந்த பெரும்பாவம், அது தலாக்கோடு தொடர்பட்ட நிறைய சட்டதிட்டங்களை நாம் உங்களுக்கு விளக்கினோம். இன்றைய 36வது பெரும்பாவமாக, ஒருவர் சிறுநீர் கழித்துவிட்டு சுத்தம் செய்யாமல் இருப்பது, சரியான முறையிலே சுத்தம் செய்யாமல் இருப்பதென்பதும் பெரும்பாவங்களில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்குரிய என் அருமையானவர்களே, இதை நிறைய பேர் அலட்சியமாக கருதுவார்கள். இந்த சிறுநீர் கழித்துவிட்டு அதை சுத்தம் செய்வது சம்பந்தமான பகுதியில் அதிகமானவர்கள் அலட்சியம், பொடுபோக்கு இவைகள் இருக்கின்றன. ஆனால் இது ஒரு கடுமையான எச்சரிக்கை இதிலே வந்திருக்கிறது. புகாரியிலே இடம்பெறுகின்ற செய்தி, இரண்டு மனிதர்களுடைய ஓலமிடலை அவர்கள் வேதனையின் மூலமாக அவர்கள் கத்துகின்ற சப்தத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். அது அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மாத்திரம்தான் கேட்டது. அங்கிருந்த ஏனைய யாருக்கும் அதை செய்யமடுக்க முடியவில்லை. ஏனெனில் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடும் போது, வமின் வராஇஹிம் பர்சஹுன் இலா யௌமி யுபஅஸூன், அவர்கள் எழுப்பப்படும் நாள் வரை ஒரு திரை இருக்கிறது. அதாவது இவ்வுலக வாழ்வுக்கும் மன்னரை வாழ்வுக்கும் இடையில் ஒரு திரை இருக்கிறது. அந்த திரை என்பது என்ன செய்யும் என்று சொன்னால், அந்த மறுமை, அதாவது மன்னரை வாழ்வினுடைய, கொஞ்சம் மன்னரை வாழ்வினுடைய நிகழ்வுகளையும் இவ்வுலக வாழ்வினுடைய நிகழ்வுகள் இவைகளுக்கு மத்தியில் ஒரு தெளிவான திரை இருக்கிறது. அந்த உலகிலே, கபருடைய உலகில் நடைபெறுவதை யாராலும் அறிய முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. இந்த ஹதீஸிலே நீங்கள் எதை கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான் அதை உணர்கிறார்கள், அவர்கள் அதை செய்யமடுக்கின்றார்கள். அப்போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரண்டு கபர்களிலும் வேதனை செய்யப்படுகின்ற அந்த மனிதர்கள் தொடர்பாக சொல்கிறார்கள். எப்படி சொல்கிறார்கள் என்று சொன்னால், அன்பிற்குரிய என் அருமையான சகோதரர்களே, அப்ப எனவே இந்த ஹதீஸிலே நாம் என்ன கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த இரு கபர்களிலும் உள்ளவர்கள் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்பதை சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு ஒரு முக்கியமான செய்தியையும் சொல்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, எனவே அந்த அடிப்படையிலே நாம் என்ன புரிய வேண்டும் என்று சொன்னால், இரண்டு கபர்களிலும் உள்ளவர்கள் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் ஒரு பெரும் பாவத்துக்காக வேதனை செய்யப்படவில்லை அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு மறுபடியும் சொல்கிறார்கள், அது பெரும் பாவங்கள் தான் என்று சொல்கிறார்கள். அவைகள் பெரும் பாவங்கள் தான் என்று சொல்கிறார்கள். அதிலே முதலாவது பெரும் பாவம் என்னவென்று சொன்னால், ஒருவர் சிறுநீர் கழிக்கின்ற போது தன்னை மறைத்து கொள்ளாமல் இருக்கிறார் என்றுதான் அந்த ஹதீஸுடைய நேரடி வாசகம் வருகிறது. மற்றவரை பொறுத்தவரையில் அவர் கோல் சொல்லி திரிந்தவர். அப்ப இந்த பாவங்களுக்காக மன்னரைகளில் வேதனை செய்யப்படுகிறார்கள். அதன் பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அந்த பேரித்த மட்டையை கொண்டு வருமாறு சொல்லி அதை இரண்டாக உடைத்து அதை அந்த கபரின் மேல் நட்டுகிறார்கள். அப்போது இது தொடர்பாக நபித்தோழர்கள் அல்லாஹுடைய ரசூலிடம் கேட்கின்ற போது அவர்கள் சொன்னார்கள், இவைகள் காயும் வரை, அதாவது இதனுடைய ஈரத்தன்மைகள் குறையும் வரை இவர்களுடைய தண்டனைகள் குறைக்கப்படலாம் என்று சொன்னார்கள். அப்ப அன்பிற்குரிய சகோதரர்களே, அப்ப நாம் என்ன விளங்க வேண்டும் என்று சொன்னால், இப்ப மன்னரைகளில் நடக்கக்கூடிய அந்த விஷயங்களை யாரும் அறிந்து கொள்ள முடியாது. மன்னரை வாழ்வு என்பது அது ஒரு தனியான வாழ்வு. அந்த வாழ்வில் நிகழக்கூடிய எதையும் எவரும் அறிந்து கொள்ள முடியாது. அல்லாஹு தஆலா தன்னுடைய ரசூலுக்கு, தூதருக்கு அறிவித்து கொடுத்ததன் மூலம்தான் அல்லாஹுடைய ரசூலும் அவற்றை அறிந்து கொண்டார்கள். அப்ப எனவே நமக்கு அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் சொல்லித் தருகின்றது, கபருடைய வாழ்வு, அந்த வாழ்வில் நல்லவர்கள் ஒரு புது மாப்பிள்ளையை போன்று தூங்க வைக்கப்படுவார்கள், நிம்மதியாக தூங்குவார்கள், பாவிகள் வேதனை செய்யப்படுவார்கள். அப்ப இது அல் குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு சொல்லித் தந்திருக்கக்கூடிய நம்பிக்கை. இந்த நம்பிக்கையில் நமக்குள் கடுகளவும் ஒரு சந்தேகம் இருக்கக்கூடாது. இந்த ஹதீஸ், இப்போது நான் உங்களுக்கு சொன்ன இந்த ஹதீஸை நீங்கள் முஸ்லிமிலே பார்க்கலாம். அந்த ஹதீஸை அபு சயீதுல் ஹுத்ரி ரலியல்லாஹு அன்ஹு, அதே போன்று ஜெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற நபித்தோழர்கள் வழியாக அந்த செய்தி வருகிறது. அந்த செய்தியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பனு நஜ்ஜார் கோத்திரத்துக்கு சேர்ந்த அவர்களுடைய தோட்டத்தில் தனது கோவேறு கழுதையின் மீது அவர்கள் இருக்கின்ற போது அந்த கழுதை என்ன செய்கிறது என்று சொன்னால், எந்த அளவுக்கு அந்த கழுதை அங்குமிங்கும் ஓட ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தூக்கி எறிகின்ற அளவுக்கு வெருண்டோடுகிறது. நபியவங்க அதுக்கு மேல இருக்கிறாங்க, அது அங்குமிங்குமாக ஓட ஆரம்பிக்கிறது. அல்லாஹுடைய ரசூல் அவங்களை தூக்கி எறிகின்ற அளவுக்கு. அப்ப இது வந்து ஒரு அசாமானியமான நிகழ்வு. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்ப அந்த நேரத்தில் என்ன சொல்லப்படுது என்று சொன்னா, அங்க ஒரு ஆறு அல்லது ஐந்து அல்லது நான்கு கபர்கள் அங்கு இருந்தன என்று அந்த ரிவாயத்தில் வருகிறது. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், இந்த கபர்களில் வந்து யார் அடக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றது யாருக்காவது தெரியுமான்னு கேட்குறாங்க. இந்த கபர்களில் அடக்கப்பட்டிருப்பவர்கள் யார் அப்படின்றது உங்களுக்கு யாருக்காவது தெரியுமான்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு மனிதர் சொல்கிறார், நான் அறிவேன். யார் ரசூலுல்லா? நான் அறிவேன். அப்போது அல்லாஹுடைய ரசூல் கேட்குறாங்க, ஃபமதா மதா மாதஹா உலாய், இவர்கள் எப்போதும் மரணித்தவர்கள், இவங்க எப்போ மரணித்தவங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, மாதூஃபில் இஷ்ராக், அவங்க இணை வைப்பிலேயே மரணித்து விட்டாங்க. அவங்க என்ன செய்தார்கள்? ஷிர்கிலேயே மரணித்து விட்டவர்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்கள், ஒரு முக்கியமான செய்தி அந்த இடத்துல சொல்கிறாங்க, இன்ன ஹாதிஹில் உம்மா துபுதலா ஃபி குபூரிஹா, இந்த சமுதாயம் கபர்கள் என்ன செய்யப்படுவார்கள்? வேதனை செய்யப்படுவார்கள். ஃபலவுலா அன் ததாஃபனு லதஅவுது அல்லாஹ் அன் யுஸ்மிஅகும் மின் அதாபில் கபர் அல்லதி அஸ்மஉ மின்ஹு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் வந்து ஜனாசாக்களை அடக்காமல் விட்டு விடுவீர்களோ அப்படின்ற அந்த எண்ணத்தில் தான் உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து இந்த கபர்களிலே வேதனை செய்யப்படுபவர்களுடைய அந்த சப்தத்தை உங்களுக்கு நான் கேட்க செய்யாமல் இருக்கிறேன். ரசூலுல்லாஹ் விரும்புறாங்க, அப்படி உங்களுக்கு கேட்க செய்யத்தான் விருப்பம், ஆனா ஏன் அதை நான் செய்யாமல் இருக்கிறேன்னு சொன்னா, நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, ஒருவர் மரணித்து விட்டால் அவரை கொண்டு போய் அடக்கம் செய்யாமல் விட்டு விடுவீர்களோ என்ற அச்சத்தில், அந்த பயத்தில் தான் நான் என்ன செய்யல, அதை உங்களுக்கு கேட்க செய்யாமல் இருக்கிறேன், அதை நான் செய்யமடுத்துக் கொண்டிருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அந்த ரசூலுல்லாஹ் அமர்ந்திருந்த அந்த கழுதை கூட, அது கூட என்ன செய்யுது, அந்த தண்டனையை கேட்குது. அதனாலதான் அது என்னது, விரண்டோடு ஆரம்பிக்குது. இன்னொரு ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மண்ணறைகள்ல கபர்கள்ல வேதனை செய்யப்படக்கூடியவர்களுடைய அந்த சப்தத்தை மனிதர்களே ஜின்களை தவிர மற்ற எல்லா உயிரினங்களும் செய்யமடுக்கின்றன என்றும் அல்லாஹுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்கள். அப்ப அன்பிற்குரிய சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்க, நமக்கு வந்து என்னது, அது அதை செவிமடுக்க முடியாம இருக்கிறது, அதனால் நாம் என்ன செய்கிறோம், அலட்சியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையில் அதனுடைய அந்த பயங்கரமான நிலைகளை நாங்க கண்ணூடாக காணுவோம் என்று சொன்னா, ஒருத்தன் எந்த முடிவுக்கு வருவான், ஒருவர் மரணித்தா அடக்கம் செய்ய மாட்டேன் என்ற முடிவுக்கு தான் வருவான். அந்த அளவு பயங்கரமான கடுமையான நிலைகள் கபரில இருக்கிறது அப்படி என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு சொல்கிறார்கள். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, சுப்ஹானல்லாஹ். அப்ப அந்த வாழ்வை நாம் அடுத்த வாழ்க்கையாக சந்திக்கவிருக்கிறோம் இல்லையா, அது இன்றாக இருக்கலாம் நாளையாக இருக்கலாம், அந்த வாழ்வுக்கு நாம் தயாராகவே இருக்க வேண்டும். என் அருமைக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறகு தும்ம அக்பல அலைனா பிவஜி, எம்மை முன்னோக்கி அவர்கள் சொல்கிறார்கள், தஅவது பில்லாஹி மின் அதாபின்னார், நரக நெருப்பினுடைய வேதனையை விட்டு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள் அப்படின்னு சஹாபாக்களுக்கு சொல்றாங்க. அப்போது நபித்தோழர்கள் உடனே சொல்கிறார்கள், நஊது பில்லாஹி மின் அதாபின்னார், நாம் நரக நெருப்பினுடைய வேதனையை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகின்றோம் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தஅவது பில்லாஹி மின் அதாபில் கபர், கபருடைய வேதனையை விட்டு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள். உடனே சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நஊது பில்லாஹி மின் அதாபில் கபர், கபருடைய தண்டனைகளை விட்டு நாம் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகின்றோம். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தஅவது பில்லாஹி மினல் ஃபிதனி மா ظஹர மின்ஹா வமா பதன், வெளிப்படையான மறைமுகமான எல்லா குழப்பங்களை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுங்கள் அப்படி சொல்றாங்க ரசூலுல்லாஹ். சொன்ன உடனே சஹாபாக்கள், நஊது பில்லாஹி மின் அதாபில் ஃபிதனி மா ظஹர மின்ஹா வமா பதன், மறைமுகமான வெளிப்படையான அனைத்து குழப்பங்களை விட்டும் நாம் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடினோம். திரும்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தஅவது பில்லாஹி மின் ஃபித்னத்தி தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள். சஹாபாக்கள் உடனே நஊது பில்லாஹி மின் ஃபித்னத்தி தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட்டு நாம் பாதுகாப்பு தேடினோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய எல்லா செய்திகளையும் இந்த உம்மத்துக்கு எத்தி வைத்தார்கள். அதில் எதையும் அவர்கள் மறைக்கவில்லை. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த கபர்களிலே வேதனை செய்யப்படக்கூடியவர்களுடைய நிலை, அல்லாஹுடைய தூதர் அதை செய்யுமெடுக்கின்றார்கள், அதை உடனே உம்மத்துக்கு சொல்கிறார்கள், அதை உடனே தனது சமுதாயத்துக்கு சொல்கிறார்கள். இந்த மண்ணறைகளிலே உள்ளவர்கள் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்குரிய என் அருமையான சகோதரர்களே, இது தொடர்பாக வரக்கூடிய செய்திகளில் இன்னும் ஒரு செய்தியை நீங்கள் சுனன் நசாயி என்ற கிரந்தத்தினுடைய 31வது செய்தியாக பார்க்கலாம். அதை அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் ரிவாயத்து செய்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு கபர்களுக்கு பக்கமாக நடந்து சென்றார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த கபர்களிலே அடக்கப்பட்டிருப்பவர்கள் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு பெரும் பாவத்துக்காக வேதனை செய்யப்படவில்லை, ஆனாலும் அது பெரும் பாவம் தான் என்று சொன்னார்கள். அது பெரும் குற்றம் தான் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். அதாவது அம்மா ஹாதா ஃபகான லா யஸ்தன்ஸிஹு மின் பௌலிஹி, அதில் ஒருத்தர் யாரு, சிறுநீர் கழித்து விட்டு சரியான முறையிலே சுத்தம் செய்யாதவர், சுத்தம் செய்யாதவர். அடுத்தவர் யாரு, கோல் சொல்லி திரிந்தவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அந்த பேரித்த மட்டைகளை எடுத்து அதிலே இரண்டாக வகுத்து நட்டுகிறார்கள், இவைகள் காயும் வரை இவர்களுடைய வேதனை குறைக்கப்படலாம் என்று சொன்னார்கள். அப்ப இதே கருத்தை தரக்கூடிய நசாயுடைய இன்னும் ஒரு செய்தியை நீங்க பார்க்கலாம். அது 2068வது செய்தியாக வருகிறது. அதையும் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறான். அப்ப நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ஹதீஸ்கள்ல ரெண்டு கருத்து வருது. ஒன்று என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, சிறுநீர் கழிக்கும் போது மறைத்து கொள்ளாதவர் என்ற ஒரு வாசகம் வருது, லா யஸ்ததிரு மின் பௌலிஹி என்று வருது. இன்னும் ஒரு வாசகம் வருது, லா யஸ்தன்ஸிஹு என்று வருது, அது என்னது, சுத்தம் செய்யாதவர். அப்ப எனவே அறிஞர்கள் சொல்கிறார்கள், இரண்டும் என்னது எச்சரிக்கைக்குரிய விஷயங்கள் தான். என்னது, சிறுநீர் கழிக்கின்ற போது என்ன செய்கிறார், மறைத்து கொள்ளாமல் இருக்கிறார். சிறுநீர் கழிக்கும் போது பிறரை விட்டு பிறர் பார்க்கிறார்கள் என்ற நிலைகள் எல்லாம் சர்வசாதாரணமாக இன்று நீங்கள் சமூகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், மிருகங்களை விட கேவலமாக எல்லாம் இவைகள் என்னது மனிதர்களுக்கு மத்தியில் நடந்து கொண்டிருக்குது. அந்த அளவுக்கு என்னது சர்வசாதாரணமாக பொது இடங்கள் எல்லாம் மக்கள் சிறுநீர் கழிக்க தொடங்கிவிட்டார்கள். அவங்க வந்து மக்களை விட்டு மறைய வேண்டும் என்ற அதெல்லாம் பொருட்படுத்துவது கிடையாது. ஆனால் இஸ்லாம் ஒரு ஒழுக்க விழுமியங்களை போதித்த ஒரு உன்னதமான மார்க்கம், அப்படிதானே? மனிதர்களுக்கும் ஏனைய ஜீவராசிகளுக்கும் இடையில மிகப்பெரிய வேறுபாடு இதில் தான், ஒழுக்க பண்பாடுகளில் தான். அந்த ஒழுக்க பண்பாடுகள் தான் பேணப்பட வேண்டும். அப்ப இந்த ஒழுக்க பண்பாடுகள் பேணப்படல் என்று சொன்னா, இந்த ஐயறிவுள்ள மிருகங்களுக்கும் மனிதனுக்கும் மத்தியில் எந்த வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். இன்று நிலம் அப்படித்தான் மாறிக்கொண்டிருக்குது. நீங்க எடுத்து பாருங்க, என்னது அவ்வளோ ஒரு வெட்கமற்ற தன்மைகள் எல்லாம் மேலோங்கி இந்த ஒழுக்க பண்பாடுகள் எல்லாம் அப்படி என்னது அவைகள் மடிந்து செத்து போகின்ற நிலைகளை படிப்படியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரிய என் அருமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மற்றும் ஒரு செய்திதான் அஹ்மதில் நீங்க பார்க்கலாம். 9057வது செய்தியாக இது இடம்பெறுகிறது. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கின்றார்கள், அன்ன அக்ஸர் அதாபல் கபர், கபரில் வந்து அதிகமாக வேதனை செய்யப்படுவது சிறுநீரின் காரணத்தால் என்று சொன்னாங்க. அப்ப இதுல நாங்க அலட்சியமாக இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. எந்த விஷயத்துல, கபரில் அதிகமாக தண்டிக்கப்படுவது, கபரில் அதிகமாக வேதனை செய்யப்படுவது, இந்த சிறுநீர் கழித்த பிறகு சுத்தம் செய்கின்ற விஷயத்தில் அலட்சியம் காட்டுகின்ற காரணத்தால் அதிகம் தண்டிக்கப்படுகின்றார்கள். அப்ப இந்த விஷயத்தில் நாங்கள் அலட்சியமாக இருக்கலாமா? எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, கபருடைய வேதனை, அப்ப மன்னரையுடைய அந்த வேதனை பற்றிய ஒரு அச்சம் நமது உள்ளத்தில் அதிகமாக இருக்க வேண்டும். சஹாபாக்கள்ல அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிடுகின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு அல் குர்ஆனில் உள்ள சூராக்களை அத்தியாயங்களை கற்றுத்தருவது போன்று ஒரு துவாவை கற்றுத்தந்தாங்க. என்ன துவா அது? நாங்கள் அத்தஹியாத்தில் சலாம் கொடுப்பதற்கு முன்னால் ஓதக்கூடிய துவா, கபருடைய வேதனை விட்டு, நரக நெருப்பினுடைய வேதனை விட்டு, தஜ்ஜாலுடைய குழப்பங்களை விட்டு, உலக வாழ்வினுடைய குழப்பங்களை விட்டு, அதே போன்று மரணிக்கின்ற போது ஏற்படுகின்ற இந்த குழப்பங்களை விட்டெல்லாம் பாதுகாப்பு தேடுகின்ற துவாவை அல்லாஹுடைய ரசூல் கற்றுத்தந்தார்கள். அப்போ நாங்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் எதை பணிக்கப்பட்டிருக்கிறோம்? கபருடைய வேதனையை விட்டு நாம் பாதுகாப்பு தேட வேண்டும் என்பது நமக்கு பணிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பாருங்க, அகமதில் 454 செய்தியாக, அதாவது உஸ்மான் ரலியல்லாஹுடைய அடிமை ஹானி என்பவர் வழியாக அந்த வரக்கூடிய செய்தியில், உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க எவ்வளோ சிறந்த ஒரு நபித்தோழர், கொஞ்சம் நினச்சி பாருங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு நபித்தோழர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து எந்த அளவுக்கு அவர்களை சொல்லிட்டாங்கன்னு சொன்னால், அவர் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டவர். அல் உஸ்மானு ஃபில் ஜன்னா, உஸ்மான் சுவர்க்கத்தில் இருப்பார் அப்படின்னு யார் சொன்னாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர்களுக்கு நன்மாராயத்தை கொடுத்துட்டாங்க, நீங்கள் சொர்க்கத்துக்குரியவங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபித்தோழர், அவருடைய வாழ்நாளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இதா வக்கஃப அல அக்பரின், அவர் ஒரு கபருக்கிட்ட போய் அவர் நின்றுட்டார்ன்னு சொன்னால், பகா அல ஆரம்பிப்பார். எதுவரை அழுவார் என்று சொன்னால், அவருடைய அழுகை அப்படியே அவருடைய முகத்தில் வந்து தண்ணீர் அப்படியே கண்ணீர் வழிந்து தாடிகளை எல்லாம் நனைத்து விடும். தாடிகளை எல்லாம் அவருடைய தாடிகளை நனைத்து விடுகின்ற அளவுக்கு அழுவார்கள். அவரிடம் கேட்கப்படுகிறது சுவர்க்கத்தை பற்றி, அதனுடைய இன்பங்களை பற்றி, நரகத்தை பற்றி, அதனுடைய தண்டனைகளை பற்றி. உங்களுக்கு நினைவூட்டப்படும் போது நீங்கள் இந்த அளவு அழுவது கிடையாதே, ஏன் நீங்கள் இந்த அளவு அழுகின்றீர்கள் என்று கேட்கும் போது என்ன சொல்றாங்க? அல் கபுர் அவ்வளு மனாசிலில் ஆகிறா, கபுர் தான் மறுமையை நோக்கிய பயணத்தில் ஒருவன் சந்திக்கக்கூடிய முதல் வீடு. அது அதுதான் என்னது? முதல் வீடு. மறுமை நோக்கி அவனது பயணத்தில் முதல் வீடாக கபுர் இருக்கிறது. அதில் வெற்றி அடைந்தால் ஒருவன் வெற்றி அடைந்து விட்டான். அதில் ஒருத்தர் வெற்றி அடைந்தால், அந்த பரீட்சையில் அவர் வெற்றி பெற்றார். அந்த கபருடைய வாழ்வினுடைய அந்த பரீட்சையில், அந்த வாழ்வில் அவர் வெற்றி பெற்றால் அவருக்கு தொடர்ச்சியான வெற்றிகள். அந்த வாழ்வில் ஒருவன் நஷ்டம் அடைந்தால் அவனுக்கு தொடர்ச்சியான தோல்விகளும் நஷ்டங்களும் தான் இருக்கின்றன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒமா ராயித்து மந்தரன் கத்துன் இல்லாவல் கபர் அஃபா மின்ஹு, அதாவது மிக பயங்கரமான காட்சி என்பது கபர் தான். நபி அவர்கள் சொன்னார்கள், மிகவும் பயங்கரமான காட்சி என்பது எதுதான்? கபர் தான். அல்லாஹுடைய ரசூல் நமக்கு போய் பார்க்க முடியாது. அல்லாஹுடைய தூதர் இதையெல்லாம் நமக்கு சொல்லி தந்து விட்டார்கள். அந்த வாழ்வை நமக்கு போய் பார்க்க இயலாது. அப்ப அந்த வாழ்வை முன்கூட்டியே நமக்கு அல்லாஹுடைய ரசூல் சொல்றாங்க. அப்படி ஒரு பயங்கரமான ஒரு நிலை அங்கே இருக்கிறது அப்படி என்று சொல்றாங்க என்று சொன்னா, அப்ப அன்பிற்குரிய சகோதரர்களே, கபருடைய தண்டனையை பெற்று தருகின்ற ஒரு பயங்கரமான ஒரு பெரும் குற்றம் தான் சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்கின்ற விஷயத்தில் அலட்சியமாக இருப்பது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்லாமல், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னரை வாழ்வை பற்றி என்ன சொல்கிறார்கள்? முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு செய்தியில அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்து செய்கிறார்கள், இதா மாதர் ரஜுல், ஒரு மனிதன் மரணித்து விட்டால், உரிது அலைஹி மக்அதுஹு பில் கதாத்தி வல் அஷி, அவனுக்கு அவன் கபருடைய வாழ்க்கையில் அவன் இருப்பான், அந்த மன்னரை வாழ்வில் ஒவ்வொரு காலையிலும் மாலையிலும் அவன் தங்கக்கூடிய இடம், அவன் எங்க போறான் என்பதை எடுத்து காண்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். இது எவ்வளவு பெரிய ஒரு சோதனை தெரியுமா? உளவியல் ரீதியா எடுத்து பாத்தீங்கன்னா இது எவ்வளவு பெரிய ஒரு வேதனையா இருக்கும். நரகத்துக்குரியவனா இருந்தா, அதாவது ஒரு உளவியல் ரீதியான வேதனையா இல்லையா? ஒவ்வொரு காலையிலும் மாலையிலும் எடுத்து காண்பிக்கப்பட்டு கொண்டிருக்கும். அவன் சுவர்க்கத்துக்குரியவனாக இருந்தால் சுவர்க்கம் ஒவ்வொரு நாள் காலையிலும் மாலையிலும் அவனுக்கு எடுத்து காண்பிக்கப்படும். நீ போகக்கூடிய இடம் இதுதான். இந்த இன்பமான சுவர்க்கத்துக்குத்தான் நீ செல்ல போகின்றாய். போய் நினைச்சு பாருங்க எவ்வளவு இன்பமாக இருக்கும், எவ்வளவு இன்பமாக இருக்கும். அப்ப அன்பிற்குரிய சகோதரர்களே, அதே போன்று வயின் காணமின் அகலின் நார், அவன் நரகத்துக்குரியவனாக இருந்தால் அவனுக்கு நரகம் எடுத்து காண்பிக்கப்படும். சும்மா யுக்காலு ஹாதா மக்அது கொல்லத்தி துபாசு இலைஹி யௌமல் கியாமா, மறுமையில் இந்த வீட்டுக்காக இதற்காகத்தான் நீ எழுப்பப்பட போகிறாய். நீ மறுமையில் நரகத்துக்காகத்தான் எழுப்பப்பட போகிறாய், அதனுடைய தண்டனைகளை சுவைப்பதற்காகத்தான் நீ எழுப்பப்பட போகிறாய் என்று அவனுக்கு சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும். அவ இந்த செய்தி எல்லாம் எதை உறுதிப்படுத்து? கபருடைய தண்டனை, கபருடைய வேதனைகளை உறுதிப்படுத்தக்கூடிய செய்திகள். அப்ப எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் என்ன விளங்க வேண்டும் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்திகள் ஊடாக நமக்கு என்ன சொல்கிறார்கள்? கபருடைய வேதனை என்று ஒன்று இருக்கிறது. இன்ன இன்ன தவறுகள் குற்றங்களுக்காக எல்லாம் அங்கு தண்டிக்கப்படுவார்கள் என்பதையும் சேர்த்து நமக்கு சொல்கிறார்கள். எனவே அப்ப நாங்க எதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், சிறுநீர் கழிக்கின்ற போது, அந்த தேவைகளை நிறைவேற்றுகின்ற போது, நாம் நமது அவுரத்தை நாம் கட்டாயம் மறைக்க வேண்டி அந்த பகுதிகளை நாம் வெளிப்படுத்தக்கூடாது, அவைகளை மறைத்துக் கொள்ள வேண்டும். அது மாத்திரம் அல்லாமல் அன்பிற்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக நாம் உரிய முறையிலே சரியான முறையிலே நாம் சுத்தம் செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஹ்ஃபல் அவுரத்தக இல்லா மின் ஜௌஜதிக் அவ் மா மலகத் யமீனுக், அதாவது உனது அவுரத்தை நீ மறைத்துக் கொள்ள வேண்டும். எங்கு மறைத்துக் கொள்ள வேண்டும்? உனது மனைவிக்கு முன்னாலும் உனது அடிமை பெண்ணுக்கு முன்னாலும் தவிர மற்ற எல்லா இடங்களிலும் அதை நீ மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அப்ப அன்பிற்குரிய சகோதரர்களை, இந்த ஹதீஸ் வந்து இதுல பாத்தீங்கன்னா முஸ்னத் அகமதுல 20052 செய்தியாக பதிவாகிறது. அப்ப எனவே அவுரத்தை என்ன செய்ய வேண்டும்? நாம் மறைத்துக் கொள்ள வேண்டும். சிறுநீர் கழிக்கின்ற போது உதாரணத்துக்கு எடுத்து பாத்தீங்க சொன்னா, வெட்ட வெளிகள், பொதுவான இடங்கள், நாங்கள் பிரயாணங்கள் செல்கின்றோம், அப்படியான இடங்கள் எல்லாம் என்ன செய்ய வேணும்? சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுடைய கண்களை விட்டு என்ன செஞ்சிருவாங்க? தொலைவுக்கு சென்று விடுவார்கள், மறைந்து விடுவார்கள். மக்களோடு மக்களாக நிறைவேற்ற மாட்டாங்க. அப்படி ரசூலுல்லாஹ் ஒரு பிரயாணத்தில் போய் அந்த தேவைகளை நிறைவேற்ற விரும்பினால் அவர்கள் மக்களை விட்டு என்ன செய்வார்கள்? தொலைவுக்கு சென்று மறைவில் சென்றுதான் அதை நிறைவேற்றுவார்கள். அப்ப எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அப்ப அந்த அடிப்படையிலே நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த விஷயத்துல அலட்சியமாக இருக்கக்கூடாது. ஏன்னா சில நேரங்களில் பாத்தீங்கன்னு சொன்னா, ஏனைய சமூகங்கள், ஏனைய மக்களிடம் உள்ள அந்த மோசமான பழக்க வழக்கங்கள் எமது மக்களிடமும் பரவி கொண்டிருக்கின்றன. சில நேரங்களில் பொது இடங்கள் அவங்க என்ன செய்வாங்க? அரை நிர்வாரமாக குளிப்பார்கள், உள்நாடைகளோடு குளிப்பார்கள். இதே நிலையை முஸ்லீம்களை நீங்க பார்க்கலாம் சில இடங்கள்ல. அதாவது நீங்க அவர்கள் பிரயாணங்கள் என்று சென்று விட்டால், பொதுவான இடங்களுக்கு சென்று விட்டால், அதாவது குறைவான அந்த உள்ள ஆடைகளோடு குளிக்கக்கூடிய மோசமான நிலைகள் முஸ்லீம்களிடம் கூட இருக்கின்றன. நாங்கள் சில கேம்புகளுக்கு போகும் கூட போது கூட என்னது அப்படி சர்வசாதாரணமாக குளித்துக் கொண்டிருக்கிறார்கள். யாருன்னு பார்த்தீங்கன்னா நமது முஸ்லீம் சகோதரர்கள். அப்ப என்னது, அப்ப இதெல்லாம் கடுமையாக இஸ்லாம் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள். இதிலெல்லாம் ஒருத்தன் அலட்சியமாக இருக்கக்கூடாது. தனது அவுரத்தை என்ன செய்ய வேண்டும்? மறைத்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஸ்லிமிலே வருகின்ற செய்தி, அபு ஸஈது அல் குதிரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், லா யன்துரு ரஜுலு இலா அவுரத்தி ரஜுல், அதாவது ஒரு மனிதனுடைய அவுரத்தை இன்னொரு மனிதன் பார்க்க கூடாது. அதே போன்றுதான் வலல் மர்ஆ இலா அவுரத்தில் மர்ஆ, அதே போன்ற ஒரு பெண் இன்னொரு பெண்ணுடைய அவுரத்தை பார்க்க கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள். அதே போன்று ஒரே ஆடையிலே ஒரே போர்வையிலே போர்த்தி தூங்க கூடாது. ஆணாக இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். அப்ப இந்த தடைகள் எல்லாம் ஏன் வருகிறது என்று சொன்னால், ஒழுக்க பண்பாடுகள் பாதுகாக்கப்பட வேண்டும். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் இங்கே என்ன கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், அப்ப இந்த விஷயங்கள் என்னது, நாங்கள் ஒரு பிரயாணத்தில் இருக்கலாம், அப்படி இருந்தால் கூட சர்வசாதாரணமா என்னது பொது இடங்களில் இந்த தேவைகளை நிறைவேற்றிவிடக் கூடாது. மார்க்கம் கடுமையாக தடுக்குது, இதை கண்டிக்கிறது. அப்ப நாம் மறைவிடங்களை நோக்கி செல்ல வேண்டும், சென்று விட வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நாம் இதிலே கவனிக்க வேண்டிய மற்ற அம்சம் என்னவென்று சொன்னால், சுத்தம் செய்தல். ஒருவர் சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்தல் என்ற பகுதியை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே என்ன சொல்கிறான், இன்னல்லாஹ யுஹிப்பு தௌவாபீன வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன் என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவுடைய 222 வசனமாக சொல்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் தௌபா செய்யக்கூடியவர்களை, பரிசுத்தவான்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அப்ப தூய்மை என்பதை அல்லாஹ் விரும்புகிறான், நேசிக்கக்கூடிய ஒரு விஷயம். தூய்மைப்படுத்திக் கொள்ளுதல், பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுதல். இஸ்லாம் எவ்வளவு ஒரு அற்புதமான மார்க்கம் என்று பாருங்க. அப்ப இஸ்லாமிய மார்க்கத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல தான் இந்த பண்பாடுகள் என்னது, ஒருத்தர் சிறுநீர் கழித்த பிறகு சுத்தம் செய்தல் என்பதை நீங்க ஏனைய சமூகங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மிக குறைவாக இருக்குது, மிக அரிதாக இருக்குது அந்த பழக்கங்கள். அடியோடு இல்லை என்று கூட சொல்லிவிடலாம். ஆனால் ஒரு இஸ்லாமிய சமூகம், இஸ்லாம் நமக்கு எப்படியான பண்பாடுகளை சொல்லித்தருது என்று பாருங்க. எப்படியான பண்பாடுகள், உதாரணத்துக்கு மார்க்க ரீதியாக ஒரு புறம், அதே போன்று சுத்தம் உடலுக்கு எவ்வளவு ஆரோக்கியமானது, எவ்வளவு அது சுகம் தரக்கூடியதாக இருக்கிறது. சுத்தம் என்பது சுகம் தரும், ஆரோக்கியம் என்பது என்ன செய்யும், சுகம் தரக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட இந்த வழிமுறைகள், வழிகாட்டல்களை இஸ்லாம் தருகிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே மற்றொரு இடத்திலே சொல்கின்ற போது, ஃபீஹி ரிஜாலுன் யுஹிப்புன அன் யதத்தஹரு, அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், சில மனிதர்கள் அவர்கள் சுத்தத்தை விரும்புகிறார்கள். அல்லாஹ் ரிஜால் என்று சொல்கிறான். ரிஜால் என்ற வார்த்தை நீங்க குர்ஆனில் எடுத்து பார்த்தீங்கன்னா அல்லாஹு தஆலா புகழ்ந்து சொல்வதற்காக பயன்படுத்துவான், புகழ்ந்து சொல்வதற்கு பயன்படுத்துகின்ற ஒரு வார்த்தை. ஃபீஹி ரிஜால், அதாவது சில மனிதர்கள் அவர்கள் சுத்தத்தை என்ன செய்வார்கள், விரும்புவார்கள். அப்ப இந்த வசனம் யாருடைய விஷயத்தில் இறங்கியது என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, குபா பகுதியில் வாழக்கூடிய அன்சாரிகள் அவர்களுடைய விஷயத்தில் இது இறங்கியது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மக்கள்கிட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ் வந்து உங்களை இவ்வளவு புகழ்ந்து சொல்றானே, பிரஸ்தாபித்து சொல்கிறானே, அப்படி என்ன சுத்தம் தான் அவங்கள்ட்ட இருக்குது, என்ன சுத்தம் என்று கேட்கிறாங்க. அப்போது அவங்க எப்படி இருந்தாங்கன்னா, எஸ்தஞ்சூன பில்மா, அவர்கள் சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த பண்பு அவர்களிடம் காணப்பட்டது. அல்லாஹு தஆலா அதனால் அவர்களை நேசித்தான், அவர்களை விரும்பினான். நாங்க பார்த்திருக்கோம், இபாதத்துகள் மூலம் அல்லாஹ் எவ்வளவு நேசிக்கிறான், உயரிய பண்புகள் மூலமாக அல்லாஹ் நேசிக்கிறான். அப்ப இந்த பண்பு, சுத்தம் என்ற பண்பின் மூலம் அல்லாஹ் நேசிக்கிறான் என்று சொன்னால், அப்ப அந்த உணர்வோடு நாம் என்ன செய்ய வேணும், இப்ப நாங்க குளிப்பதாக இருந்தாலும் மற்ற சுத்தம் விஷயங்களாக இருந்தாலும் என்னது, அல்லாஹ் நேசிக்கக்கூடிய ஒரு விஷயம் இது, அல்லாஹ் இதை நேசிக்கிறான், அப்படி என்ற அந்த உணர்வு இருக்க வேண்டும். ஏன், ஈமான்ல வந்து ஒரு பகுதி, ஈமானில் அரை பகுதி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னாங்க, சுத்தத்தை சொன்னார்கள். சுத்தத்தை அல்லாஹுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்கள். அப்ப அன்பிற்குரிய என் அருமையான சகோதரர்களே, அந்த அடிப்படைகளிலே இந்த சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்வது என்பதை இவ்வளவு புகழ்ந்து அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான் என்று சொன்னால், இதில் நாம் அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதே போன்று நாம் என்ன செய்யக்கூடாது என்றால் அவசரம் காட்டக்கூடாது. சிலர் என்ன செய்வாங்க, சில நேரங்களில் சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்யற விஷயத்தில் மிக அவசரம். அப்ப அவசரம் என்று வரும்போது சில நேரங்கள் என்ன நடக்கும் என்று சொன்னா, அவர் அந்த தேவையை முடித்து விட்டு எழுந்த பிறகு வஸ்வாஸ், ஒரு வகையான ஊசலாட்டம் உள்ளத்தில் ஏற்படுது. என்ன ஏற்படுது, திரும்ப ஒரு துளி ரெண்டு துளி வந்து விட்டதோ என்ற ஒரு சந்தேகம், ஒரு வகையான சந்தேகம் உள்ளத்தில் உருவாகுது. அப்ப என்ன செய்ய வேணும், நாங்கள் அதை அமைதியாக அதை நல்ல முறையில் நிறைவேற்றி சுத்தம் செய்து விட்டு எழ வேண்டும். அதே நேரத்தில் இப்படியான ஊசலாட்டங்கள் என்பது தேவையற்றது. இந்த மாதிரி ஊசலாட்டங்கள் வரும் என்று சொன்னா அவைகளை விட்டு விடுமாறு ரசூல் அங்க சொல்றாங்க. அது என்னது, ஷைத்தான் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வஸ்வாஸ், ஊசலாட்டம் அது. அப்ப உறுதியாக தெரியுது என்றால் தனி விஷயம், உறுதியாக அவருக்கு தெரியுது, உறுதியாக ஒரு துளி ரெண்டு துளி பற்று விட்டது என்று சொன்னால் அதை கழுவிக்கொள்ள வேண்டும், சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லாமல் ஒரு வகையான ஒரு ஊசலாட்டம் சந்தேகம் என்றால் அதை அவர் பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்பதையும் நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த விஷயத்தில் நாம் மிக மிக கவனம் செலுத்த வேண்டும். என்னது, சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்கின்ற விஷயம் என்பது, அதாவது இதில் அலட்சியமாக இருப்போம் என்றால் கபரில் தண்டனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு குற்றம் இது, ஒரு பெரும் பாவம் இது. அப்ப இதுல நாங்க கவனமற்று இருக்கக்கூடாது. அதே போன்று அன்பிற்குரிய சகோதரர்களே, இது சம்பந்தமாக இன்னும் சில சட்ட திட்டங்கள் இந்த தலைப்போடு சேர்த்து சொல்லி நிறைவு செய்து கொள்வோம். அதாவது சிறுநீர் கழிக்கின்ற போது ஒருவர் உங்களுக்கு சலாம் சொன்னால் பதில் சொல்ல முடியுமா என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, முஸ்லீம்ல 849 செய்தியாக பதிவாகிறது. அப்துல்லாஹிபின் உமர் ரலி அல்லாஹன் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கமாக ஒருவர் என்ன செய்கிறார், செல்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த தேவை நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் போது அவர் சலாம் சொல்கிறார். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்லவில்லை. பக்கமாக போனால் ரசூல் அங்கே மறைவில் தான் இருந்திருப்பாங்க, மறைவில் இருந்திருப்பாங்க. அவர் என்ன அந்த பக்கமாக செல்வது, அவருக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த தேவை நிறைவேற்றினாங்க என்பதை அவர் உணர்ந்திருப்பார், அவருக்கு தெரிந்திருக்கும். அவர் சலாம் சொல்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்யல, அதற்கு பதில் சொல்லவில்லை என்பதை பார்க்கிறோம். அப்போ எனவே அந்த தேவையை நிறைவேற்றி கொண்டிருக்கும் போது சலாம் சொன்னால் அதற்கு பதில் சொல்லக்கூடாது, அந்த தேவையை நிறைவேற்றி விட்டு தான் பதில் சொல்ல வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளலாம். அப்போ சலாம் சொல்லவே கூடாதுன்னா வேறு பேச்சுக்கெல்லாம் ஈடுபடக்கூடாது. என்னது, சில மொபைலெல்லாம் அட்டம் பண்ணுவாங்க அந்த நேரத்தில், என்னது மொபைலெல்லாம் அட்டம் பண்ணுவாங்க, அதெல்லாம் கூடாதுன்றதை புரிந்து கொள்ளலாம். இப்போ சலாமத்துக்கே பதில் சொல்லலான்னு சொன்னால் அதுவும் கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இப்போ அவ்வளோ பிஸியான காலத்தில் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்போ அதெல்லாம் இப்போ சர்வசாதாரணமாக நடக்கிறத பார்க்குறோம். அப்போ அன்பிற்குரிய சகோதரர்களே, அப்போ இது வந்து என்னது தவிர்த்து கொள்ள வேண்டிய ஒன்று என்பதை இதில் இந்த செய்தியிலிருந்து நாம் புரியலாம். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கற்களை பயன்படுத்தும் போது சுத்தம் செய்வது, இப்போ தண்ணீர் தான் முதலாவது, தண்ணீரை கொண்டு என்ன செய்யணும், ஒருவர் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். அதே போன்று கற்களை கொண்டு சுத்தம் செய்யும் போது அல்லாஹ்வுடைய தூதர் காட்டக்கூடிய வழி, முஸ்லீமுடைய 583வது செய்தியில் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், இதஸ்தஜ்மராஹதுக்கும், உங்களை யாராவது ஒருவர் கற்களை பயன்படுத்தினால் அவர் அதை ஒற்றைப்படையாக பயன்படுத்தட்டும் என்று வருது. ஃபல் யஸ்தஜ்மிர் வித்ரா, அதை ஒற்றைப்படையாக ஒன்று ஒன்றுனா மூன்று தான், ஏன்னா மூன்று குறைந்தாலும் மூன்றுன்னு வருது, அதனால் ஒன்றை பயன்படுத்தலாது. சில ஹதீஸ்களில் மூன்று தான் என்னது, மூன்றை விட குறைவாக பயன்படுத்தக்கூடாதுன்ற தடை இருக்குது. அப்போதான ஒன்று வித்திர ஒற்றைப்படை என்று சொல்லி ஒன்று பயன்படுத்த இயலாது, மூன்று அல்லது ஐந்து அல்லது ஏழு அப்படி என்ன செய்யலாம், பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதை இந்த செய்தியிலிருந்து அந்த தடை சம்பந்தமாக பின்னாடி ஹதீஸ் வரும். அப்போ எனவே இதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று புகாரியுடைய ஒரு செய்தியில் இன்னும் ஒரு செய்தியில் நாம் பார்க்க வேண்டும். அந்த செய்தியில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் நிறைய செய்திகள் புகாரி முஸ்லீமில் வருது. முஸ்லீமில் இந்த செய்தி இடம்பெறுது, 629வது செய்தியாக முஸ்லீமில் வருகிறது. அதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சில முஷ்ரிக்குகள் என்று வருது, யூதர்கள் என்று வருகிறது. சல்மானுல் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அல்லமக்கும் நபியுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்ல ஷைன் ஹத்தல் ஹிராஆ, உங்களுடைய தூதர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுத்தருகின்றாராமே, எந்த அளவுக்கு என்று சொன்னால் என்னது, இந்த வெளிவாசல் மலசலம் கழிக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லித் தருகின்றாராமே என்று ஏளனமாக கேட்டார்கள். அப்போது அவங்க என்ன சொல்றாங்க, ஆம் என்று சொல்லிவிட்டு, லக்கது நஹானா, எமது தூதர் எமக்கு தடுத்திருக்கிறார், அன்னஸ்தக்பிரல் கிபலா லிகாயத்தின் அவுப பௌதின், அதாவது ஒருவர் இந்த மலசலம் கழிக்கக்கூடிய இந்த தேவைகள் நிறைவேற்றும் போது கிபிலாவை முன்னோக்க கூடாது என்று சொல்லுதாங்க எமக்கு தடுத்திருக்கிறாங்க. அதே போன்று அவு நஸ்தஞ்சிய பில் யமீன், அதே போன்று வழக்கரத்தால் சுத்தம் செய்வதை தடுத்திருக்கிறார்கள். வழக்கரத்தால் சுத்தம் செய்வ, சில ஹதீஸ்களை பார்த்தீங்கன்னா ரசூல் தாங்க சுத்தம் செய்யும் போது வலதை முற்படுத்துவாங்கன்னு வரும் சில செய்திகளில். அது எந்த சுத்தம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ ரசூல் தாங்க குளிக்கும் போது என்ன செய்வாங்க, வலது பக்கத்தை முற்படுத்துவாங்க. உதவு செய்யும் போது வலது பக்கத்தை முற்படுத்துவாங்க. அதே அடிப்படையில் இதை விளங்கக்கூடாது. இதில் இதில் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் ரசூல் என்ன செய்ய மாட்டாங்க, இந்த இடத்துல வலதை பயன்படுத்த மாட்டாங்க. இங்கே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வலதை பயன்படுத்துவதை தடுத்திருக்கிறார்கள், வலதை பயன்படுத்துவதை தடுத்திருக்கிறார்கள். அப்போ என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இடது தான் இங்கே பயன்படுத்தப்பட வேண்டும். அப்போ அதே போன்று எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று கற்களுக்கு குறைவாக, இதில் வருது அவுனஸ்தஞ்சிய பி அகல்லி மின் சலாசதி அஹஜார், மூன்று கற்களுக்கு குறைவாக பயன்படுத்துவதையும் தடுத்திருக்கிறான். அப்போ இந்த செய்தி என்னது, அப்போ ஒற்றைப்படை என்று சொன்னால் எப்படி தான் விளங்கணும், நாங்கள் மூன்று ஐந்து அப்படி தான் விளங்குவேன். அதே போன்று அவுனஸ்தஞ்சிய பி ரஜீன் அவு பி அதும், அதாவது மிருகங்களுடைய அந்த எலும்புகள் விட்டைகள் இவற்றை கொண்டு இப்படியானவைகளை கொண்டு சுத்தம் செய்வதையும் அல்லாஹுடைய ரசூல் தடுத்திருக்கிறாங்க. சில ஹதீஸ்கள்ல அந்த மிருகங்களுடைய எலும்புகள் என்பவைகள் ஜின்களுடைய உணவுகள் என்றும் வருகின்றன. அப்ப எனவே இவற்றை என்ன செய்யக்கூடாது, இவைகளை கொண்டு சுத்தம் செய்யக்கூடாது என்ற செய்தி. அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா கிப்லாவை முன்னோக்க கூடாது, கிப்லாவை பின்னோக்க கூடாது என்றும் வருது. இன்னும் சில செய்திகள், சில செய்திகளில் பின்னோக்க கூடாது என்றும் வருகிறது. அதே போன்று வலதால் சுத்தம் செய்வது தடை, மூன்று கற்களுக்கு குறைவாக பயன்படுத்துவது தடை, அதே போன்று இந்த மிருகங்களுடைய எலும்புகளை கொண்டு சுத்தம் செய்வது தடை. அப்போ இப்படியான தடைகள் ஹதீஸ்களில் தெளிவாக பதிவாக இருக்கிறது. அப்போ இவைகளில் நாம் என்ன செய்ய வேண்டும், கவனம் செலுத்த வேண்டும். அப்போ அன்பிற்குரிய என் அருமையான சகோதரர்களே, இது சம்பந்தமாக நிறைய செய்திகள், இதே கருத்தை தரக்கூடிய செய்திகள் நிறைய வருகிறது. அதில் அந்த கிப்லாவை முன்னோக்கக்கூடிய விஷயம் சம்பந்தமாக ஒரு சின்ன ஒரு கருத்து இருக்கிறது. அதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது ஒரு அதில் அறிஞர்களுக்கு மத்தியில் மூன்று விதமான கருத்துகள். இப்போ திறந்த வெளி, ஒரு திறந்த வெளியாக இருக்கும்போது அந்த திறந்த வெளிகளில் தான் என்ன செய்யக்கூடாது, கிப்லாவை முன்னோக்கவோ பின்னோக்கவோ கூடாது என்று சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், தடை என்று சொல்கிறார்கள். இன்னும் சில அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள், இல்லை அது வந்து எப்படி என்று சொல்லி சொன்னால், அதாவது அந்த இடத்துல தடை ஒரு ஒரு கட்டிடம் போன்ற ஒன்றுக்குள் ஒரு மறைவில் ஒருவர் இந்த தேவையை நிறைவேற்றும் போது இந்த நிபந்தனைகள் கிடையாது. ஆனால் அறிஞர்கள் சொல்கிறாங்க, சில அறிஞர்கள் இல்லை இது பொதுவாக எல்லா இடங்களுக்கும் உள்ளதுதான், இது பொதுவாக திறந்த வெளியாக இருக்கலாம், அவர் ஒரு ஒரு மறைவான இடத்திலேயாக இருக்கலாம், எதிலேயாக இருந்தாலும் இது பொதுவாக முன்னோக்கக்கூடாது பின்னோக்கக்கூடாது என்பது பொதுவான தடை. இன்னும் சிலர் இல்லை கட்டிடங்கள் மறைவான இடங்களில் அந்த அப்படியான ஒரு தடை இல்லை. இதற்கு ஆதாரமாக என்ன ஹதீஸை கொண்டு வராங்கன்னா, அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, புகாரியில் வரக்கூடிய செய்தி 148வது செய்தியாக வருகிறது. ஒரு நாள் நான் ஹப்சா ரலியல்லாஹுடைய வீட்டில் அந்த மேல் கூரைக்கு அப்படி ஏறுகின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் தனது தேவைகளை நிறைவேற்றி கொண்டிருந்தாங்க. அப்படி நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற போது அவங்க ஷாமை முன்னோக்கியவர்களாகவும் கிப்லாவை அப்படி பின்னோக்கியவர்களாகவும் இதை நிறைவேற்றி கொண்டிருந்தாங்க என்ற ஒரு ஹதீஸ் வருது. அப்போ இந்த ஹதீஸை வச்சு என்ன சட்டம் எடுக்கிறாங்கன்னு சொன்னால், அப்போ ஒரு மறைவான இடங்கள் என்று வரும்போது என்னது இந்த சட்டம் இல்லை, திறந்த வெளிகளில் தான் இந்த சட்டம் என்று அறிஞர்கள் விளக்கம் எடுக்கிறார்கள். அப்போ அன்பிற்குரிய சகோதரர்களே, அப்போ எனவே நாம் என்ன விளங்கணும்னு சொன்னால், அறிஞர்கள் ஏகோபித்து இருக்கிறாங்க எந்த விஷயத்தில், திறந்த வெளிகளில் முன்னோக்கோ பின்னோக்கோ கூடாது என்பதில் ஏகோபித்து இருக்கிறாங்க. அந்த மறைவான இடங்கள் என்பதில் தான் கருத்து வேறுபாடு இருக்குது. அதில் வந்து சிலர் அதிலும் கூடாதுன்றாங்க, சிலர் கூடுமன்றாங்க. கூடும் என்பதற்கு இந்த ஹதீஸை முன்வைக்கிறார்கள். எனவே அந்த இடங்களிலும் ஒருவர் தவிர்ந்து கொள்கிறார் என்றால் பேணுதலின் அடிப்படையில் அது மிகச்சிறந்தது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்பிற்குரிய என் அருமையான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதாவது இரண்டு சாபத்துக்குரியவர்களை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அப்படி சொல்கிறாங்க. இது முஸ்லீமில் 641வது செய்தியாக வருகிறது. இரண்டு சாபத்துக்குரியவர்கள் அப்படி என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், சஹாபாக்கள் கேட்குறாங்க, வமல்ல ஆனான், அந்த இரண்டு சாபத்துக்குரியவர்கள் யார் அப்படி என்று கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க, மக்கள் நடக்கக்கூடிய அந்த பாதைகள் இருக்குதா இல்லையா, அவைகளிலும் மரங்களுடைய நிழல்களிலும் இந்த தேவைகளை நிறைவேற்றக்கூடியவர்கள் சாபத்துக்குரியவர்கள். இந்த இந்த தேவைகள் எது, சிறுநீர் மலசலம் கழிக்கக்கூடிய இந்த தேவைகளை எங்கே எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், சில பகுதிகளுக்கு போகவே முடியாமல் இருக்கு. பார்த்தீங்க, பொது இடங்கள் எடுத்து பாருங்கள், சில பஸ் ஸ்டாண்டுகள் பொது இடங்கள் எல்லாம் ஒருத்தருக்கு போகவே முடியாத அளவுக்கு அப்படி துர்நாற்றம் வீசிக்கொண்டிருக்கும். ஏன், அந்த இடங்கள்லாம் சர்வசாதாரணமாக இதற்கு பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ இந்த நேரங்களில் இதுக்கு உரியவர்கள் அதற்குரிய சரியான தீர்வுகளை கொடுத்தா கூட இவைகள் நிகழாது. ஆனால் மார்க்கம் என்ன செய்து இதை கண்டிக்குது, என்னது, மக்கள் பயன்பெறக்கூடிய இடங்கள், பாதை ஓரங்கள், மரம் நிழல் தரக்கூடிய மரங்களுக்கு கீழ் இந்த தேவைகளை நிறைவேற்றக்கூடியவர்கள் சாபத்துக்குரியவர்கள், சாபத்துக்குரியவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ எனவே இந்த சாபங்களை விட்டு நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்பிற்குரிய என் அருமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்த மற்றொரு விஷயம்தான் இந்த சிறுநீர் கழிக்கும் போது இந்த நேரங்களில் முஸ்லீமில் 681வது செய்தியாக வருகிறது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, அதாவது தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீர், ஓடக்கூடிய தண்ணீர் அல்ல, அந்த தண்ணீர் என்னது, அப்படி அடைத்து தேங்கி நிற்கக்கூடிய அந்த தண்ணீரில் சிறுநீர் கழிப்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் தடை செய்தார்கள். எனது இந்த தண்ணீரில் சிறுநீர் கழிப்பது அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செஞ்சாங்க, தடை செய்தார்கள். அப்போ இந்த தடையும் நாம் என்ன செய்ய வேண்டும், விளங்கி கொள்ள வேண்டும். அப்போ எனவே இப்படியான சில ஒழுங்குமுறைகள், இதையும் சேர்த்து நான் உங்களுக்கு இன்று உங்களுக்கு நினைவூட்டியிருக்கிறேன். அதே போன்று நாங்கள் சில அந்த வழிமுறைகளை, அந்த ஒழுக்கங்களை திரும்ப ஒரு தடவை உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது கிப்லாவை நாம் என்ன செய்யக்கூடாது, முன்னோக்கோ பின்னோக்கோ கூடாது என்பதை வெட்டவெளிகளில் அதை பார்த்தோம். அதே போன்று ஒருவர் தனது வலக்கரத்தால் சுத்தம் செய்யக்கூடாது என்பதை பார்த்தோம். அதே போன்று அவர் வந்து அந்த தேவையை உட்கார்ந்தவராக நிறைவேற்ற வேண்டும். அதிலும் ஒரு ஹதீஸ் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்குது. அதாவது இந்த சிறுநீரை வந்து ஒருவர் நின்ற நிலையிலே கழிப்பதற்கு அனுமதி இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஹுதைஃபாவின் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை நீங்கள் புகாரியில் 224வது செய்தியாக பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை நின்ற நிலையில் சிறுநீர் கழித்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது ஆதாரபூர்வமான செய்தி. அப்போ இந்த செய்தியில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதை குப்பை கூலங்கள் இருந்த ஒரு பகுதி என்றும் அந்த செய்தியில் வருது. அப்போ எனவே இப்படியான பகுதியில் சில நேரம், அப்போ இந்த ஹதீஸை வச்சு அறிஞர்கள் சொல்கின்ற விளக்கம், அந்த அழுக்குகள் ரசூல் நாங்கள் தனது ஆடைகளில் பட்டு விடுமோ என்று சில நேரம் அஞ்சியிருப்பார்கள், அல்லது வந்து தனது உடலில் ஏதாவது நோய்கள், வேதனைகள், குனிய முடியாத முறையில் ஏதாவது வேதனைகள் கூட இருந்திருக்கலாம். ஆனால் பொதுவாக என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் அனுமதி இருக்குது. ஆனால் இந்த அனுமதி எப்படி நாங்கள் புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், அதாவது இன்னொரு ஹதீஸை வச்சு நீங்கள் இணைஞ்சி விளங்க வேணும். எப்படி? திருமிதியில் ஒரு செய்தி 12வது செய்தியாக பதிவாகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, அவங்க சொல்கிறாங்க, யாராவது உங்கள்கிட்ட சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து நின்ற நிலையில் சிறுநீர் கழித்தாங்கன்னு சொன்னால் நீங்கள் அவரை உண்மைப்படுத்தாதீர்கள், அவர் பொய் தான் சொல்கிறாரு அப்படி சொல்கிறாங்க. அவர் பொய் தான் சொல்கிறாரு, ஏன்னா ரசூலுல்லாங்க உட்கார்ந்த நிலையில் தான் அந்த தேவையை நிறைவேற்றியிருக்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க. அப்போ இந்த ரெண்டு ஹதீஸையும் அறிஞர்கள் எப்படி இணைச்சி விளக்கம் தராங்கன்னு சொன்னால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து என்னது, ஹுதைபாவின் சந்தர்ப்பத்தை அவங்களுக்கு பார்க்க வாய்ப்பு இல்லை. ரசூலுல்லாங்க அது ஒரு பிரயாணத்தில் இருந்திருப்பாங்க, ஒரு பிரயாணத்தில் அது நிகழ்ந்திருக்கும். எனவே ஆயிஷா தான் அதை பார்க்கல, அவர்கள் கண்டதுனா இதுதான் பார்த்தாங்க. அப்போ எனவே பொதுவாக இதில் என்ன விளங்க வேணும்னு சொன்னால், உட்கார்ந்து தான் அந்த தேவையை நிறைவேற்ற வேண்டும், அதுதான் அதில் உள்ள அசல். சில நேரங்களில் சிலருக்கு தவிர்க்க முடியாத காரணங்களால் நின்ற நிலையில் அதை அந்த தேவையை நிறைவேற்ற வேண்டிய தேவை ஏற்பட்டால் அதுக்கு என்ன இருக்குது, அதற்கு அனுமதி இருக்குது என்பதற்கு இந்த ஹதீஸில் உங்களுக்கு என்ன செய்யலாம், ஆதாரம் இருக்குது. புகாரியில் இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. அதே போன்று நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த சிறுவர்களுடைய சிறுநீர் சம்பந்தமாக நீங்கள் பார்க்கும்போது புகாரியில் 222வது செய்தியாக நீங்கள் பார்க்கலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, ஒரு சிறிய ஒரு ஆண் குழந்தை அல்லாஹுடைய ரசூலிடம் கொண்டு வரப்பட்ட போது அது ரசூலுல்லாஹுடைய அந்த ஆடையில் சிறுநீர் கழித்து விடுகிறது. அல்லாஹுடைய தூதர் தண்ணீரை கொண்டு வர சொல்லி அதை கழுவி விடுகின்றார்கள் அப்படி என்று சொல்லி ஒரு செய்தியை பார்க்குறோம். அதே போன்று அகமதில் 787வது செய்தியாக வருகிறது. அதாவது பால்குடியில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை, பால்குடியில் அந்த 2 வருட காலத்துக்குள்ள உள்ள ஒரு பிள்ளை ரசூலுல்லாஹி அவர்கள் கொண்டு வரப்படுகிறது. அது என்னது, அல்லாஹுடைய ரசூலுடைய ஆடைகளில் சிறுநீர் கழித்து விடுகிறது. அது ஒரு பெண் குழந்தையாக இருக்கு. ரசூலுல்லாஹி செய்கிறாங்க, அதை முழுமையாக கழுவி விடுகின்றார்கள். அதே நேரத்தில் ஆண் குழந்தை அது ரசூலுல்லாஹி தண்ணீரை தொளித்து விட்டாங்கன்னு வருது. அப்போ எனவே இதில் நாங்கள் என்ன சட்டத்தை விளங்க வேணும்னு சொன்னால், அந்த 2 வருட காலத்துக்குள் ஆண் குழந்தையாக இருக்கும்போது அதை வந்து அதன் மீது தண்ணீரை தொளித்து விடுவதற்கு அனுமதி இருக்குது. பெண் குழந்தையாக இருந்தால் அதை முழுமையாக கழுவிவிட வேண்டும். அந்த 2 வருடங்கள் முடிந்து விடுமா இருந்தால் எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே சட்டம் என்பதையும் நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ எனவே அன்பிக்குரிய சகோதரர்களே, இந்த ஒழுங்குகளில் அடுத்ததாக நாம் இப்போ முதலாவது சொன்னோம் என்னது, கிப்லாவை முன்னோக்கோ பின்னோக்கோ கூடாது. இரண்டாவது என்ன சொன்னோம் சொல்லுங்க, இரண்டாவது வலக்கரத்தால் சுத்தம் செய்யக்கூடாது என்பதை சொன்னோம். அதே போன்று 3வதாக என்ன சொன்னோம், உட்கார்ந்தவராக அவர் தனது தேவையை நிறைவேற்ற வேண்டும். தேவை ஏற்பட்டால் எழுந்து அதை நிறைவேற்றுவதற்குரிய அனுமதி, நின்ற நிலையில் நிறைவேற்றக்கூடிய அனுமதி இருக்கிறது. அதே போன்று மக்களுடைய கண்களை விட்டு அவர் என்ன செய்ய வேண்டும், மறைந்தவராக மறைவில் அந்த தேவையை நிறைவேற்ற வேண்டும். அவர் வந்து தனது அவுரத்தை என்ன செய்யக்கூடாது, அப்படியான வெளிப்படுத்தக்கூடாது. சில நேரம் எடுத்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஊர்களில் சில பள்ளிகள்லாம் பெருசாக கட்டியிருப்பாங்க, ஆனால் இந்த டாய்லெட் வசதிகள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னது, சும்மா ஒரு 2 சுவர் தான் இருக்கும், அது பின்னால் எல்லாருக்கும் போகிறவங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த மாதிரி நிறைய பள்ளிகள் அமைப்பு இருக்குது. அப்போ இந்த ஹதீஸ்களுடைய எச்சரிக்கை சரியாக அவங்களுக்கு என்ன செய்ய வேணும், உணர்த்தப்பட வேணும். இது ஒரு கடுமையான எச்சரிக்கை. சிலர்களுக்கு வந்து அந்த ஆடைகள், அவங்க அணிஞ்சிருக்கக்கூடிய ஆடைகள் அவங்களுக்கு உட்கார முடியாது, நிமிர முடியாது, அப்படி இருக்கமான ஆடைகள் அணிஞ்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது சில அவுரத்துகள் வெளிப்படக்கூடிய நிலைகள் நிறைய இருக்குது. அப்போ இது என்னது, இதை நிறைய பேர் அலட்சியமாக இருக்கிறாங்க இந்த விஷயங்கள். இது அலட்சியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமே இல்லை. இது என்னது, அப்படியான அந்த மஸ்ஜிதுகள் உள்ளவங்க என்ன செய்யணும், அதை முழுமையாக மறைக்க வேண்டும். எந்த வகையிலும் வெளிப்பட முடியாத அளவில் அந்த டாய்லெட்டுகள் மறைத்து அவைகள் இருக்க வேண்டும். ஏன்னா அந்த அளவு எச்சரிக்கைகள் ஹதீஸ்களில் வருது. அதே போன்று ஒருவர் அந்த அந்த டாய்லெட்டில் அந்த தேவைகள் நிறைவேற்றுவதற்கு முன்னால் ஓத வேண்டிய துவாக்களை ஓதிக்கொள்வது, அதே போன்று அந்த தேவைகள் நிறைவேற்றிய பிறகு நன்றாக சுத்தம் செய்து கொள்வது, அதே போன்று மிருகங்களுடைய எலும்புகள் விட்டைகள் போன்றவர்களை சுத்தம் செய்வதற்கு பயன்படுத்தாமல் இருப்பது, அதே போன்று தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீர், கட்டுப்பட்டிருக்கக்கூடிய அந்த தண்ணீரில் இந்த தேவையை நிறைவேற்றாமல் இருப்பது, அதே போன்று சாபத்துக்குரிய விஷயங்களிலிருந்து மக்களுக்கு பயன் தரக்கூடிய இடங்கள் மர நிழல்களில் இந்த தேவைகள் நிறைவேற்றாமல் இருப்பது, ஒருவர் சலாம் சொன்னால் அதற்கு நாம் அந்த நேரத்தில் பதில் சொல்லாமல் இருப்பது, அதே போன்று நாம் வேறு எந்த பேச்சுக்களையும் பேசாமல் இருப்பது, பரிசுத்தமானவைகள் அல்லாஹ்வுடைய பெயர்கள், திருநாமங்கள், குர்ஆனுடைய வசனங்கள் இவற்றையெல்லாம் நாம் கொண்டு செல்லாமல் இருப்பது, இப்படியான விஷயங்கள் இவைகள் நாங்கள் என்ன செய்யணும், இந்த விஷயங்களை இந்த ஒழுங்குகளை நாம் இங்கே கடைபிடிக்க வேண்டும். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, உண்மையில் இந்த தேவைகளை நிறைவேற்றுவது என்பது அதற்கு மார்க்கம் காட்டி தந்திருக்கக்கூடிய இந்த உன்னதமான உயரிய வழிமுறைகளை பேணுவதோடு கடுமையாக எச்சரிக்கப்பட்ட அந்த விஷயங்கள், கபருடைய தண்டனையை பெற்று தரக்கூடிய அந்த சுத்தம் செய்யாமல் இருப்பது, மறைக்காமல் இருப்பது போன்ற விஷயங்களில் மிக கவனமாக நாம் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். இது தொடர்பாக உங்களுக்கு எதுவும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் என்ன செய்யலாம், கேட்டு உங்களுக்கு விளக்கம் பெறலாம். சொல்லுங்க. நல்ல ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதாவது திறந்த வெளிகளில் இருக்கும் போது சில நேரங்களில் கிப்லா வந்து என்னது அவருக்கு அறிந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறான்னு சொன்னால் அவர் என்ன செய்யலாம், அவர் முடிவு செய்யலாம், இதுதான் கிப்லாவுடைய பக்கமாக இருக்கும் என்று சொல்லி அவர் முடிவு செஞ்சு வேறொரு பக்கத்துக்கு அவர் திரும்பி என்ன செய்யலாம், அந்த தேவையை நிறைவேற்றலாம். அந்த இடத்துல ஃபத்தகுல்லாஹ் மஸ்தத் முடிந்தவரை நீங்கள் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள் என்ற அடிப்படையில் அவர் என்ன செய்யலாம், அவராக முயற்சி செஞ்சு இந்த பகுதியாக இருக்கலாம் என்று முடிவு செஞ்சு அதுக்கு மாற்றமான முறையில் அந்த தேவையை அவர் நிறைவேற்றிக் கொள்வதுதான் அந்த இடத்திலே உள்ள வழிமுறை. நான் சொல்லுங்க. ஓ, நல்ல ஒரு கேள்வி. அதாவது இப்போ இரண்டு வருடங்கள் என்று நீங்கள் சிறுவர்கள் விஷயத்தில் இரண்டு வருடங்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். சில நேரங்களில் இரண்டு வருடங்களுக்கு வந்து உட்பட்ட அந்த பிள்ளைகள் வந்து சில நேரம் உணவு வகைகள் பாலோடு சேர்த்து வேறு உணவு வகைகளும் சாப்பிட்றாங்க. ரெண்டாவது நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஹதீஸில் தெளிவாக வருது. என்ன வருதுண்டா, உணவு வகைகள் சாப்பிடாமல் இருக்க வேண்டும், அதுவும் சேர்ந்து தான் வருது. இரண்டு அந்த அதில் வந்து முக்கியமாக அந்த நிபந்தனையும் கவனிக்கப்பட வேண்டும். உணவு வகைகள் எதுவும் சாப்பிடாமல் பால் மாத்திரம் தாய்ப்பாலை குடிக்கக்கூடிய அந்த பிள்ளைகள் அவர்கள் மாத்திரம்தான் அதில் வருவாங்க என்பது அந்த ஹதீஸில் அப்படி தெளிவாக வருது. வாசம் அதே போன்ற சிறுநீர் கழித்து விட்டு திஷு போன்றவைகளால் சுத்தம் செய்யலாமான்னு சொன்னால் சுத்தம் செய்யலாம். அதாவது அதில் அடிப்படை கேட்டீங்க சொன்னால் அதை வந்து உறிஞ்சி எடுக்கக்கூடிய தன்மை உள்ளவற்றை பயன்படுத்துவது, அதை உறிஞ்சி எடுக்கக்கூடிய தன்மை உள்ளவர்களை பயன்படுத்துறதுக்கு வந்து என்னது அறிஞர்கள் அதில் தாராளமாக அதுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. அப்படியானவைகள் என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம், அதில் எந்த தடையும் இல்லை.